ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த 8 வேதத்தை முழுமையாக நம்பாதவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனமாகும். ஏனென்றால் அவர்கள் நம்புவது போல இதுவும் கிரியையோடு உள்ள பக்தியை வலியுறுத்துவதாக நினைக்கிறார்கள். அதாவது கிரியையினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. மீகா இங்கே சொல்கிற காரியம் என்னவென்றால், வட இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்கின்ற அநேக உண்மையான மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். இவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேதவசனம் போதிக்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு முன்பாக எவ்வாறு வர வேண்டும் என்று அறிய விரும்பினார்கள். தகன பலிகளை அல்லது அநேக பலிகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே பலியாக இட வேண்டுமோ என்பதை குறித்து கூட அவர்கள் அறிய விரும்பினார்கள். மீகா அவர்களின் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார். இவைகள் எல்லாமே தேவனுக்கு தேவையில்லை. உள்ளான அனுபவம் இல்லாமல் வெளியான பக்தியினாலே ஒன்றுமில்லை. உள்ளாக உண்மையில்லாமல் அவை எல்லாமே மதிப்பற்றவையாகிறது. மறுபடியும் பிறந்த அனுபவம் வேண்டும். புதிய சுபாவத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. வெளிப்பிரகாரமானவை முக்கியமில்லாதவை. தேவன் அங்கே துவங்குகிறவர் அல்ல. தேவன் எதிலே மகிழ்ச்சி கொள்கிறார்? அவர் மனிதனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த வசனம் அதை உங்களுக்கு சொல்லும். நாம் இந்த வசனத்தை விளக்கமாகவும் கவனமாகவும் படிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை முழுமையாக நம்பாத ஒருவர் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்றால் நற்கிரியைகளினாலே தாங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலே நற்கிரியை என்பதே கிடையாது. கவனியங்கள், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இப்படி கூறுவதனாலே நாம் முதலாவது ஒன்றை கவனிக்க வேண்டும். இது மனுஷன் என்ற சொல்லிலே ஆரம்பமாகிறது. அதாவது இது இஸ்ரவேலில் உள்ள மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலுள்ள எந்த தேசங்களிலும் உள்ள மனிதர்களுக்கும் இது பொருந்தும். இது கிறிஸ்துவுக்கு முன் 7 இருந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, இந்த 21 உள்ள மனுஷனுக்கும் பொருந்தும். இது மனித சமுதாயம் முழுமைக்கும் சொல்லப்பட்ட காரியமாகும். தேவனுக்கு தேவையான 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். கவனியங்கள், முதலாவது நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் தேவனுக்கு முன்பாக செல்ல நீதி அவசியமானதாய் இருக்கிறது. நீங்கள் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும். உங்கள் சக மனிதர்களோடு உள்ள நடவடிக்கைகளிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டியது அவசியம். 2, நீங்கள் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை சிநேகிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களோடு உள்ள உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக தேவனுக்கு முன்பாக மன தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். சகோதரனே சகோதரியே, இதை நீங்கள் எவ்வாறு செய்யப் போகிறீர்கள்? நீங்கள் இதை உங்களுடைய சொந்த பலத்தினாலே செய்ய முடியுமா? தேவனுடைய உதவி இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? இவற்றை தேவனுடைய ரட்சிப்பில்லாமல் உங்களால் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடுமானால் ஒன்றை உறுதியாக நான் சொல்லப்போகிறேன், நீங்கள் மாய்மாலமானவர்கள். இதற்காக ஒருவேளை நீங்கள் வருத்தப்படக்கூடும். ஏனென்றால் உண்மை அதுதான், தேவனுடைய வல்லமை இல்லாமல் உங்களால் இந்த நியாயங்களை செய்ய முடியாது. உங்களால் முடியாது என்றே சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அது சாதாரணமான காரியம்தான். இவை எல்லாமே பரிசுத்த ஆவியின் கனிகளாகவே இருக்கின்றன. அவற்றை உங்களுடைய பலத்தினாலே நீங்கள் செய்ய முடியாது. கலாத்தியர் 5:22-23 ஒரு முறை கூட ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறது. மீகா கூறுகின்ற இந்த மூன்று காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே நடப்பிக்கும் கிரியைகளாகும். நாம் புதிய ஏற்பாட்டை சற்றே திருப்பி அங்கே இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமா? நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்த மனிதன் ஒருவனின் வார்த்தைகளுக்கு சற்றை செவி விடுங்கள். அப்போஸ்தலர் 15 ரட்சிக்கப்படுவதற்காக புறஜாதியார் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமா கூடாதா என்பதை குறித்து அப்போஸ்தலர்கள் முடிவு செய்து கொண்டிருந்த பொழுது சீமோன் பேதுரு எழுந்திருந்து இவ்வாறு கூறுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15:11, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்கிறார். இவ்வாறு அவர் ஏன் சொல்கிறார்? அவர் அப்போஸ்தலர் 15:10 இவ்வாறு ஏற்கனவே சொன்னபடியால் அவ்வாறு கூறுகிறார். அந்த வசனத்தையும் பாருங்கள். அப்போஸ்தலர் 15:10, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்கிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? நான் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தேன் என்கிறார். இருந்த போதிலும் அது எதிர்பார்த்த அளவிற்கு, அதாவது நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த அளவிற்கு என்னாலே வாழ இயலவில்லை என்றும் சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுலின் வார்த்தைகளாலும் தேவன் இந்த காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ரோமர் 8:5-9 சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். ரோமர் 8:5-9 அன்னியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் எவ்வாறு உங்களிலே வாசம் பண்ண முடியும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து யோவான் 3:7 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மறுபடியும் பிறக்க முடியும். யோவான் 3:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 3:9-18 உள்ள வசனங்களிலே பவுல் மனிதனை பற்றிய நிலைமையை நம் கண்முன் கொண்டு வருகிறார். அவர் மனிதனை தேவனுடைய நியாய தீர்ப்பின் கூண்டிலே ஏற்றி அவன் குற்றவாளி என்று காண்பிக்கிறார். பின்னர் பவுல் அந்த மனிதனை தேவனுடைய மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே கொண்டு சென்று அவன் ஒரு நோயாளி என்கிறார். அது சாவுக்கேதுவான நோய். உண்மையிலே மனிதன் எபேசியர் 2:1 நாம் பார்க்கிறது போல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு மனிதனும் இந்த நற்கிரியைகளை தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய முடியாது. தேவன் நீதியை மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதனால் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த அளவை ஒருபோதும் எட்டவே முடியாது. பவுல் ரோமர் 3:10 சொல்வது போல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. சிலர் இவற்றை கேட்டுவிட்டு இது புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியம் என்று சொல்லக்கூடும். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நீங்கள் பவுல் கூறுகின்ற காரியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாமே பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே பழைய ஏற்பாடும் இதையே எதிர்பார்க்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 14:1 பார்ப்பீர்கள் என்றால் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்கிறார். இந்த ஒரு காரியத்தையே தேவன் உங்களை பார்த்தும் சொல்கிறார். தேவன் இல்லாமல் நீங்கள் அருவறுப்பான கிரியைகளையே செய்ய முடியும் என்கிறார். ஆனால் தேவன் நீதி வேண்டும் என்றும் மக்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நீங்கள் இவற்றை எவ்வாறு செய்யப் போகிறீர்கள்? அருமையானவர்களே, சற்றே சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 3:11 வசனத்திலே உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தான் பெற்ற அறிவின்படி செயல்படுகிறவன் ஒருவனாயிலும் இல்லை. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே வராதவர்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேவனற்ற உங்களால் சிறந்த ஒழுக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியுமா? நீங்கள் கொண்ட குறிக்கோளை அடைய முடிகிறதா? உங்கள் வாழ்க்கையிலே உங்களால் திருப்தியோடு இருக்க முடிகிறதா? ஆம், நமக்கு இருக்கின்ற அறிவின்படி கூட நம்மாலே நடக்க இயலாது என்றே சொல்கிறேன். தேவனை தேடுகிறவன் இல்லை என்கிறார் பவுல். இந்த ஒரு கருத்து பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஒன்றுதான். சங்கீதம் 14:2-3 வசனங்களை பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேகமான வசனங்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தேவன் நீதியை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய நீதியோடு தேவனிடத்திலே வர முடியாது என்று பழைய ஏற்பாடு தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் நம்மிடத்திலே நீதி என்று ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மிடத்திலே நீதியை எதிர்பார்ப்பதனால் நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒருவரும் நீதிமான் அல்ல. இயேசு கிறிஸ்து இவ்வாறு காணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. கவனியங்கள், ரோமர் 4:25 வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதிக்காக எழுப்பப்பட்டார். நாம் நீதி உடையவர்களாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியிலே நீதியை பிறப்பிப்பதற்காக இயேசு இவ்வாறு உயிர்த்தெழுந்தார். மீகா 6:8 வசனத்திற்கு வாருங்கள். இரக்கத்தை சிநேகித்து என்று மீகா சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்களிலே இது இருக்கிறதில்லை. நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடக்கிறோம். ரோமர் 3:12 வசனம் என்று சொல்கிறது, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்கிறது. இதுவே மனிதனை பற்றிய புகைப்படம். இவ்வாறுதான் இந்த மனிதன் இருக்கிறான். இதே கருத்தை ஏசாயா தீர்க்கதரிசியும் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் அக்கிரமம் செய்கிறவர்கள். இல்லாவிட்டால் ஏசாயா இவ்வாறு கூறியிருக்க மாட்டார். ஆகவே நாம் இந்த மீகாவின் வசனத்திற்கு வரும்பொழுது மாயக்காரரை போல காணப்பட வேண்டாம். அவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை வலியுறுத்தி சொல்கிறார். தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. மாறாக நாம் அவரிடத்திலே நம்முடைய வழிகளிலே வர விரும்புகிறோம். நான் இதை உங்களுக்கு அன்பாகவே சொல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியம் உங்களை திகைப்புற செய்யலாம். சிலரை இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து எழுப்பிவிடலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சபை உறுப்பினர் தகுதி, உங்களுடைய குணநலன், உங்களுடைய நற்கிரியைகள் உங்களை தேவனிடத்திலே அழைத்துச் சென்றுவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறான ஒரு கருத்து. அவ்வாறு நினைத்து நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு மாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இன்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இங்கே மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை செய்வதன் மூலமாக தேவனிடத்திலே செல்லக்கூடும் என்றால், நீதியை செய்வதன் மூலமாக, இரக்கத்தை சிநேகிப்பதன் மூலமாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதன் மூலமாக இதை உங்களுடைய சுய பலத்தினாலே செய்ய முடியும் என்றால் நீங்கள் பரலோகம் செல்லும் பொழுது இவ்வாறு செயல்படுவீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே சென்று அவரை சற்று தள்ளி உட்கார சொல்வீர்கள். நீங்கள் அவரோடு சிங்காசனத்திலே அமர இடம் கேட்பீர்கள். ஏனென்றால் நீங்களே அங்கே சென்று விட்டீர்கள். அவருடைய உதவி உங்களுக்கு தேவையாயிருக்கவில்லை. நீங்களே உங்களுக்கு சொந்த தேவனாக இருக்க முற்படுகிறீர்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் தம்முடைய மகிமையை வேறே யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் தம்முடைய சிங்காசனத்திலே உட்கார உங்களுக்கு இடம் தர மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் மனிதனுடைய வழியிலே வராமல் தேவனுடைய வழியிலே ஏன் வரக்கூடாது? நீதியை செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து செல்வது போன்றவை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம்தான். ஆனாலும் இதை உங்களுடைய சொந்த பலத்தினாலே, இயற்கையான சுபாவத்தினாலே செய்துவிட முடியும் என்று சொல்லி ஏமாற்றியது யார்? சிலர் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக இனிமையாக காணப்படுவார்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர்கள் மிகவும் சாந்தமாக அன்புடன் காணப்படுவார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் தேவனிடத்திலே அவருடைய வழியிலே வருகிறதில்லை. எவ்வளவு நாட்கள் தான் இவ்வாறு மாய்மாலத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் ஏன் தேவனிடத்திலே நேர்மையாக காணப்படக்கூடாது? நீங்கள் இப்பொழுதே தேவனிடத்தில் சென்று நான் ஒரு பாவி என்று சொல்லி அறிக்கையிடுங்கள். நீங்கள் பாவி என்று ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்களே அதை ஒத்துக்கொண்டு அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு மனோதத்துவ மருத்துவரிடத்திலே போய் பேசுவதை விட தேவனிடத்திலே சென்று பேசி பாருங்கள். உங்களிடத்திலே தவறாக காணப்படுகிறவற்றை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற குற்ற மனசாட்சி, பயம் மற்றும் பாவம் எல்லாவற்றையும் குறித்து அப்படியே அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள். அருமையானவர்களே, அவர் உங்களை ரட்சிக்க விருப்பமுடையவராயிருக்கிறார். தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து கிறிஸ்துவின் நீதியை தர விருப்பமுடையவராக காத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் விரும்புகிற காரியத்தை குறித்து மீகா மக்களிடத்திலே தெரிவித்துவிட்டு இப்பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் விழுந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை காண்பிக்க இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்ய விருப்பமுடையவர்களாகவும் அவர்கள் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததுமே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க காரணமாயிற்று. அருமையானவர்களே, நீங்கள் விருப்பத்தோட தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறவரா? நீங்கள் இந்த மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மீகா 6:9. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். இங்கே கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்று வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல மீகா பெரும்பாலான தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை நகரத்தை நோக்கியே கொடுக்கிறார். அவருடைய எழுத்துக்களிலே அவர் தரமான ஒரு எழுத்தாளர் என்று வெளிப்படுகிறது. அவர் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தார். அவர் ஒரு உயர்ந்த படை அணிவகுப்பிலே முன் வரிசையிலே நின்றவர் போல நிற்கிறார். இவருக்கும் ஆமோஸிற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. ஆமோஸ் என்ன கூறினார்? நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவன், கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்தவன் என்றார். ஆனாலும் ஆமோஸ் தேவனால் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தப்பட்டார். மீகாவும் ஒரு தீர்க்கதரிசிதான். ஆனால் இவர் ஆமோஸை விட வித்தியாசமானவர். இவர் நகரத்தை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். மிலாறு என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நாம் 2 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2:9 பாருங்கள். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இங்கேயும் கோல் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வருகிறதாயிருக்கிறது. ஞானமுள்ளவன் என்று சொல்லப்படுவது தேவனை விசுவாசித்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனை குறிக்கிறது. இவர்கள் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். தேவனுடைய சத்தம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் நியாய தீர்ப்பிலே பேசுகிறார். தேவனுடைய நடத்துதல்களை காண்கிறவனும் அதிலே தேவனுடைய நீதி வெளிப்படுகிறதை அறிகிறவனும் அவர் நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர், அவர் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுகிறவனும் ஞானவான். அதேவேளையிலே தேவன் தண்டிக்கவும் செய்வார். மிலாறு என்பது நீதிபதி நியாயம் தீர்ப்பதைப் போல அவருடைய அதிகாரத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. தேசத்திலே பாவங்கள் காணப்படுகின்றன. அதை மீகா இப்பொழுது குறிப்பிட்டு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். அவர் அவற்றை ஒவ்வொன்றாக பட்டியலிடப் போகிறார். கவனியுங்கள், மீகா 6:10 வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் என்பது அவர்கள் அநியாயமாக சேர்த்த செல்வத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய அளவுகோல்கள் எவ்வளவு தவறானதாக குறைவுபட்டதாக இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறார். 11, கள்ளத்தராசும் கள்ளப்படிக்கற்களுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. அநேக தேவனுடைய ஆலயத்திற்கு பலிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சடங்காச்சாரமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் வெளிப்பிரகாரமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள். இவ்வாறு செய்துவிட்டு அவர்கள் தாங்கள் நீதி செய்வதாகவும் இரக்கத்தை சிநேகிப்பதாகவும் சொல்வார்கள். சரி, இவர்களுடைய வாரத்த நாட்களிலே இவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் என சொல்கிறார், கள்ளத்தராசு இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்கிறார். அன்னை நாட்களிலே ஆட்டுக்கறி வியாபாரம் செய்தவர்கள் தங்களுடைய பெருவிரலையும் சேர்த்து இடை போடுவார்கள். அதாவது தராசை தங்கள் விரலை கொண்டு அமுக்கிவிட்டு பொருளின் எடையை குறைத்து விடுவார்கள். இவ்வாறு அவர்கள் மக்களை ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணினார்கள். அவர்களிடத்திலே கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் முற்றிலும் ஏமாற்று பேர்வழிகளாகிவிட்டார்கள். பொருளாசை கொண்டவர்களாய் மக்களை ஏமாற்றினார்கள். இருந்த போதிலும் தங்களை பக்திமான்கள் என்று அவர்கள் காண்பித்துக் கொண்டார்கள். இன்றும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள் இல்லையா? மிக 6:12 பாருங்கள். அவர்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடம் உள்ளது. அன்றைய நாட்களில் இருந்த பணக்காரர்களை நம்ப இயலாது. காரணம், அவர்கள் பொய்யர்கள், கொடுமையில் ஈடுபடுகிறவர்கள், அவர்கள் வஞ்சிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, இன்றைய உலக நடப்பும் இப்படித்தான் இருக்கிறது. நாம் யாரையுமே நம்ப முடியவில்லை. ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், அவர்களை நம்மால் நம்ப இயலவில்லை. ஆகவே கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள், பொதுமக்கள் யாரை நம்புவது என்பதிலே குழப்பமடைந்திருக்கிறார்கள். மீகாவின் நாட்களிலே உள்ள நிலையும் இதுதான். தேவன் இந்த நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேசத்தை கீழாக கொண்டு வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த தேசத்தின் மீது கொண்டு வந்த அநேக காரியங்களிலே இதுவும் ஒன்றாகும். அவர்கள் தங்களுடைய செழிப்பின் மத்தியிலே தேவனை விட்டுவிட்டார்கள். ஆகவே செல்வந்தர்கள் பல பொல்லாத வழிகளிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். வட இஸ்ரவேல் தேசத்தின் நிலை மீகாவின் நாட்களிலே இன்றைய நிலையைப் போலத்தான் காணப்பட்டது. தேவன் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாக இருந்த போதிலும் தேவன் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். 13 பாருங்கள். ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலட்சயமாக்குவேன். அதாவது தேவன் சொல்வதின் அர்த்தம் இவ்வாறு இருக்கிறது. நான் முதலாவது உன்னிடத்திலிருந்து எண்ணெய் வளத்தை எடுத்துக் கொள்வேன். அதோடு நான் நின்று விடுகிறதில்லை. நான் உங்களை நியாயம் தீர்க்கும் முன்னர் அநேக காரியங்களிலே உங்கள் தேசத்திலே பற்றாக்குறை ஏற்படுவதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். மிக 6:14 வாருங்கள். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்பு வைப்பதில்லை. நீ தப்பு வைப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர் கூறுவதின் அர்த்தம் இவ்வாறு இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறவற்றை தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. பற்றாக்குறையும் அதனைத் தொடர்ந்து பஞ்சமும் வரும். உன்னுடைய செல்வத்தை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நீ மாற்ற முயற்சித்தாலும் அது வீணாகவே போய்விடும். காரணம், உன்னுடைய எதிராளி அதை பெற்றுக் கொள்கிறான் என்கிறார். அருமையானவர்களே, இந்த நிலை ஏன் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டது? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் தங்கள் சொந்த வழிகளிலே நடந்ததால் தான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படும் என்றால் சற்றே யோசித்து பாருங்கள். தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து வாழுங்கள். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய நியாய தீர்ப்பு வரும் முன்னதாக நம்மை நாமே உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய விருப்பத்திற்கு நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுதினமும் நம்மை பார்த்து அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்போமா?
உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22 வசனத்தின் முன்பாகம்.